الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا صدق الله عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أنه لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் சேர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு ஷவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு பல தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறான். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில தடை உத்தரவுகளை நம்மீது சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை தடுக்கிறார்கள் என்றால், அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாது என்று நம்மை விலக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், அதன் மிகப்பெரிய இலாபங்களும் மனித வாழ்க்கையின் பல்வேறுபட்ட நலவுகளையும் அல்லாஹு தஆலா அதிலே சேர்த்திருக்கிறான். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு பல்வேறுபட்ட கோணங்களில் ஆராய்ந்து பேசப்பட்டாலும் கூட, சமீப கால நிகழ்வுகள், சமீபத்திலே மனிதர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிளவுகளுடைய அஸ்திவாரங்களை நாம் பார்க்கும் போது, நம்முடைய சமூகம் அதாவது வித்தியாசமின்றி வேறுபாடின்றி எல்லா கிராமங்களிலும் எல்லா நகர்ப்புறங்களிலும் எல்லா துறையை சார்ந்தவர்களும் ஒருமித்த ஒரு பாவத்தை ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சமீப காலத்தினுடைய கோடிட்டு காட்டக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களாக இருக்கின்றன. இதுவரை காலமும் நமக்கில்லாத பல்வேறு பிரச்சனைகள் நமது நாட்டிலே தலை தூக்கி இருக்கிறது என்றால், இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, ஏன் இப்படி ஒரு நிலையை அல்லாஹ் நம்மீது விட்டிருக்கிறான் என்றெல்லாம் நாம் ஆராயும் போது, பல்வேறுபட்ட பாவங்கள் நம்முடைய சமூகத்தில் இருப்பதாக இனம் காணப்பட்டாலும், ஏதோ ஒரு வகையில் தன்னை அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு தவறும் குற்றமுமாக இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்களை நாம் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாவத்தில் ஒன்றாகத்தான் அன்பார்ந்தவர்களே இந்த வட்டியை நாம் சொல்லலாம். நிர்பந்தமான, தவிர்ந்து கொள்ள முடியாத, தப்பிக்க முடியாத இக்கட்டான நிலையிலேனும் ஒருவர் இந்த விடயத்தோடு தொடர்புள்ளவராகத்தான் இருக்கிறார் என்ற புள்ளி விவரங்களை தான் இன்று நம்முடைய நாட்டிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நாம் எப்படியோ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். சிலர்கள் இதை விரும்பி செய்கிறார்கள், சிலர்களுக்கு விருப்பம் இல்லைதான் என்ன செய்வது என்று செய்கிறார்கள், சிலர்கள் என்ன செய்ய சில பாதுகாப்புகளை கருதி செய்கிறார்கள், சிலர்கள் தன்னுடைய தொழில்மயப்படுத்தப்பட்ட இந்த அமைப்பில் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள நான் தவிர்ந்து கொள்கிறேன், ஆனால் என்னோடு தொடர்புள்ளவர்களால் தவிர்ந்து கொள்ள முடியவில்லை, நீ தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னால் சொல்லவும் முடியவில்லை. இப்படி பல்வேறுபட்ட கோணங்களில் இந்த விடயத்தோடு தொடர்புள்ளவர்களாகவே நாடளாவிய ரீதியில் என்ன சர்வதேச அடிப்படையில் இன்று இது ஒரு தவிர்க்க முடியாத, மக்களால் தப்பிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு காலத்தை மனிதர்கள் அண்மிப்பார்கள், அந்த காலத்தில் வட்டியை நேரடியாக அவர்கள் எடுக்கவில்லை என்றாலும் அந்த வட்டியை அவர்கள் சாப்பிடுவதை கடினமாக வெறுத்தாலும் கூட அந்த வட்டியினுடைய புகையேனும் அவர்களை வந்து சேரும் என்று சொன்னார்கள். அதனுடைய நெருப்பு தான் வந்து சேராவிட்டாலும் அதனுடைய புகையாவது மனிதர்களை வந்து சாரும் என்று சொன்னார்கள். அந்த காலம் இந்த காலமோ என்று எண்ணும் அளவிற்கு அன்பார்ந்தவர்களே, எல்லா அமைப்புகளிலும் வட்டிகளோடு மக்கள் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். கிரெடிட் கார்டு, வங்கி அட்டைகள், செக்குகள் பரிமாற்றம், இப்படி அன்பார்ந்தவர்களே எத்தனையோ விதம் விதமாக அதை பார்த்தால் வெளிப்படையாக எதுவுமே விளங்குவதற்கில்லை. ஆனாலும் கூட அன்பார்ந்தவர்களே, இப்படியாக பல்வேறுபட்ட கோணங்களில் இந்த வட்டியோடு தொடர்புள்ளதால் சமீப காலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டில் நாம் வாழுகின்ற நம்முடைய தாயக பூமியிலே நமக்கு பல சவால்கள் வந்திருக்கிறது. மத ரீதியாக, இன ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட அமைப்புகளிலே சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கசப்பான உணர்வுகள் நம்மை சிந்திக்க தூண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் உலமாக்கள் இன்று பல்வேறுபட்ட பாவங்களை சமூகத்தில் இனம் காட்டி அடையாளம் காட்டி அவர்கள் களையப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மக்கள் எல்லோரும் மூழ்கி கிடக்கின்ற ஒரு பாவமாக இந்த வட்டி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வட்டி என்பது ஒரு மனிதன் சுயமே தெரிந்து அதை தன்னுடைய லாபத்திற்காக செய்வானே ஆனால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், தான் அழிவு பாதையின் முதலாவது படியிலே பகிரங்கமாக அவர் கால் வைத்திருக்கிறார். அவர் ஓடுகின்ற வாகனம், அவர் கட்டுகின்ற வீடு, தன்னுடைய மனைமக்களுக்காக உணவளிப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கும் தொழில் ஃபேக்டரிகள், இது போல என்னென்னவெல்லாம் இவருடைய வாழ்வின் பொருளாதார அடிப்படை அம்சங்களாக இருக்கிறதோ இதிலெல்லாம் வட்டி என்று தெரிந்திருந்தும் அதிலே தவிர்த்து கொள்வதற்கான எண்ணற்ற சந்தர்ப்பங்கள் அவருக்கு இருந்தும் அவைகளையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல், அதை பெரிதாக இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெறுப்பான செயலை என்று எண்ணாமல் ஒரு மனிதன் இதிலே ஈடுபடுவானே ஆனால் அவனுடைய அழிவு மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் அல்ல, குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், என்னோடு யுத்தம் செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள், என்னோடு யுத்தம் செய்வதற்கு, என்னோடு சண்டை பிடிப்பதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள், என்னோடு யுத்தம் செய்ய தயாராக இருப்பவன் வட்டியோடு தொடர்புடையவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வோடு யாருக்கு யுத்தம் செய்ய முடியும்? அந்த வங்கியின் வாசலிலே கால் வைக்கும் போதே அல்லாஹ்வுடைய அரசில் அல்லாஹ்வோடு நாம் யுத்தம் செய்ய தயாராகி விடுகிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, வட்டியை யார் தெரிந்திருந்தும் தவிர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தும் யார் வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களை அழிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் அவர்களுடைய வியாபாரத்தை அழிப்போம், அவர்களுடைய வாகனங்களை அழிப்போம், அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே வைத்து அவர்களின் நிம்மதியை பறிப்போம் என்று குர்ஆனும் ஹதீஸும் மாறி மாறி மனிதர்களை நோக்கி சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல், இவைகளை எல்லாம் தன்னுடைய கல்வியிலே ஒரு பெரிய பாரமாக நினைக்காமல் யார் வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் அவர்களை அழிப்போம், அவர்களுடைய பரம்பரைகளுக்கு நாம் கவலைகளை உண்டு பண்ணுவோம், இவருடைய பொருளாதாரத்தில் இருந்த எந்த செல்வங்களையும் இவருடைய பின் வாரிசுகளுக்கு கொடுக்காமல் நாம் தடை செய்து விடுவோம் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியோடு தொடர்புள்ள ஏழு கூட்டத்தார்களை அல்லாஹ் தவிக்கிறான். ஒரு இடத்துல முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு ஆகிலர் ரிபா வ மூக்கிலஹு, அல்லாஹ் தஆலா வட்டியை சாப்பிடுபவன், வட்டியை சாப்பிட கொடுப்பவன் இந்த இருவரையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சாபம் என்பது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும்பொழுது அது சாதாரணமான ஒன்று அல்ல. ஆக அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்கலாம் வங்கிகளிலே நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் நாம் ஒவ்வொருவரும் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு கசப்பு மனப்பான்மையோடு, ஒரு வெறுப்பு உணர்வோடு, என்னுடைய ரப்புடைய குர்ஆன் இந்த வட்டியை பெரும் பாவங்களில் ஒன்றாக சொல்லியிருக்க தவிர்க்க முடியாமல் இங்கே நான் நுழைகிறேனே என்ற ஒரு மனப்பான்மையில் தான் அந்த வங்கிகளுக்குள்ளே ஒரு உண்மையான முஸ்லீம் நுழைவான். தவிர்க்க முடியாத வியாபார நோக்கங்கள், தவிர்க்க முடியாத பண பரிமாற்றங்கள், தவிர்க்க முடியாத இன்னும் வேறுபட்ட வங்கியோடு தொடர்புள்ள பல விடயங்கள், தன்னுடைய மின்சார அந்த கட்டடங்களை கட்டுவதற்காக அல்லது தன்னுடைய தண்ணீர் கட்டடங்களை கட்டுவதற்காக இது போன்ற பல்வேறுபட்ட அடிப்படைகளோடு இந்த உலகளாவிய அடிப்படையில் வங்கிகளோடு தொடர்புபடுத்தப்பட்டிருப்பதால் அது எளிமையான முறையாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதனாலும் உதாரணமாக பாருங்கள், ஒருவர் தன்னுடைய தண்ணீர் பில்லை அல்லது தன்னுடைய கரண்ட் பில்லை கட்டுவதற்காக போஸ்ட் ஆபீஸ் சென்றால் அது குறிப்பிட்ட காலத்தில் கட்டப்பட்டாலும் அடுத்த மாதமாகத்தான் அது பதிவு செய்யப்படுகிறது. அதனூடாக என்ன நடக்கிறது, இவர் சென்ற மாதத்தினுடைய அவருடைய பில்லை கட்டவில்லை என்பதற்காக எளிய வட்டி ஒன்று போடப்படுகிறது. எனவே இதிலிருந்து தவிந்து கொள்வதற்கு இலகுவான வழி என்ன, உடனடியாக மின் அஞ்சல்களின் ஊடாக, அதாவது நான் சொல்வார்கள் இந்த பணப்பரிமாற்றம் கரண்ட் பணப்பரிமாற்றம் என்று ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும் அன்பார்களே, உடனடியாக இங்கு வங்கியிலே போடப்பட்டால் அதனுடைய லிங்க் மறு இடத்திற்கு போய் சேர்ந்துவிடும். அந்த அளவிற்கு நொடிப்பொழுதில் பணம் பரிமாற்றங்கள் நடக்கின்ற அந்த சேவை அது வங்கியோடு மட்டுமே தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலே மக்கள் எல்லோரும் இந்த வட்டியை தவிர்த்து கொள்வதற்காக இன்னும் ஒரு வட்டி சாலைகளுக்குள்ளே போய் நுழைகிறார்கள். ஆக அன்பாக இப்படியாக தவிர்க்க முடியாத எல்லா காரியங்களுக்காக நாம் ஈடுபட்டாலும் ஒரு மனிதனுடைய உணர்வு அன்பார்ந்தவர்களே, அது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நான் அங்கு நுழையும் போதெல்லாம் ஒரு மோமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தேவையற்ற விடயம் என்ற எண்ணம் அவரிடத்திலே இருக்க வேண்டும். நாம் எல்லோருமே இதில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம். சென்ற வாரம் நமக்கும் ஒரு தேவை ஏற்பட்டது வங்கிக்குள்ளே செல்வதற்காக. நாம் சென்ற அந்த வங்கியிலே ஒரு முஸ்லீம் பெண்மணி கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஓய்வாக இருக்கின்ற நேரத்தில் எனக்கும் அங்கே தேவை ஏற்பட்டு நான் அங்கு போய் எப்படி நம்முடைய முஸ்லீம்களுடைய வங்கி தொடர்பாடுகள் இருக்கிறது என்று அவருக்கு சொல்லி இறுதியாக நீங்களும் இந்த வேலை செய்கிறீர்கள், இது பகிரங்கமான ஹராமான ஒரு தொழில் என்றேன். அது அவருக்கு ஒரு கணக்காகவே ஒரு பொருட்டாகவே விளங்கவில்லை. ஆனால் முஸ்லீம்களை பற்றி பெரிய கவலைப்படுகிறார். வீதாசார அடிப்படையில் ஓடி என்று சொல்லக்கூடிய பண போதாமைக்காக வேண்டி வங்கியில் கடன் எடுக்கின்ற முறை அது முஸ்லீம்கள் தான் கூடுதலாக கையாளுகிறார்கள். அவர் சொன்னார், இன்று புதன்கிழமை, இந்த புதன்கிழமையிலே 1600 செக்குகள் நமக்கு இதுவரை வந்திருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 600 செக்குகள் ரிட்டன் ஆகி இருக்கிறது. அதில் 2/3 முஸ்லீம்களுடைய செக் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக முஸ்லீம்களுடைய தரவுகளை எங்கு கிண்டினாலும் எங்கு தேடினாலும் எங்கு போய் பார்த்தாலும் எல்லா விதமான அல்லாஹ்வினுடைய பயங்கரமான தண்டனைகளை உலகத்தில் பறைசாற்றுகின்ற எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். சிறைச்சாலைகளுக்கு சென்று பாருங்கள், வீதாசார அடிப்படையில் முஸ்லீம்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். வைத்தியசாலைகளுக்கு சென்று பாருங்கள், நோயாளிகள் என்ற அடிப்படையில் வீதாசாரத்தில் கூட இருக்கிறார்கள். ஏன், மது அருந்துவதில் எடுத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய நாட்டிலே மது அருந்துவதில் வீதாசாரத்தில் மிஞ்சி இருக்கிறார்கள். நாம் 10% என்றால் மாற்று மதத்தவர்கள் 90% என்றால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒரு ஆள் குடித்தால் 10% குடிக்கிறார். எனவே அவர்களிலே அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா விதமான பயங்கரமான குற்றங்களோடும் தொடர்புள்ளவர்களாக முஸ்லீம்கள் இருப்பதன் அடிப்படை அன்பார்ந்தவர்களே, நாம் மேல் சொன்னது போன்று நிம்மதியாக இருந்த நம்முடைய மத சுதந்திரம் பறிக்கப்பட்டுக் கொண்டு போகிறது. எங்கு நிம்மதி கிடைக்காவிட்டாலும் பள்ளி வாயில்களுக்குள்ள இருக்கிறது என்ற ஒரு காலத்திலே தேடி வந்தார்கள், ஓடி வந்தார்கள், நாடி வந்தார்கள். இன்று அதுவும் கூட தடைப்பட்டிருக்கிறது. மக்களால் கொடுக்கப்படுகின்ற பணங்களால் எங்கு வேண்டாலும் எப்போது வேண்டாலும் பள்ளிகள் நிறுவலாம் என்ற ஒரு சுதந்திர கட்டுமான போக்கு நம்முடைய நாட்டிலே மட்டும் இருந்தது, அது இன்று பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்பா இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்பார்ந்தவர்களே, பல்வேறுபட்ட அடிப்படைகளிலே நாம் ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்படுகின்றோம். அது நியாயமானதா நியாயம் இல்லாதா, நாம் அநியாயமாக இப்படி சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறோமா என்பது அல்ல. இப்பொழுது நாம் மனவேதனை இருக்கோம். இன்றைய பத்திரிகையை பாருங்கள், சென்ற 2-3 நாட்களுக்கு முன்னால் நமது கண்டியை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்தியாவினுடைய யாப்போர்ட்டில் வைத்து அவர் பயங்கரவாதியாக இனம் காணப்பட்டு பிடிபட்டார். இன்றைய பத்திரிகையுடைய தகவல், அவர் என்ன செய்தி கொடுத்திருக்கிறார் என்றால், அல்லாஹு ஆலம், இது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன், அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மட்டுமே தெரியும். அவர் சொல்லுகிறார், நான் 2 வருட காலங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளினால் நான் பயிற்சி கொடுக்கப்பட்டேன். அதனால் 3 முக்கியமான இடங்களை அமெரிக்க தூதரகம் உட்பட இந்தியாவில் இருக்கின்ற 3 முக்கியமான ஸ்தலங்களை குறிவைத்து நான் மனித வெடிகுண்டு தயாரிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என்று அந்த பத்திரிகையில் இருக்கிறது. அது எவ்வளவு தூரம், இப்பொழுது நாம் உலகளாவிய அடிப்படையில் எப்படி காட்டப்படுவோம், இங்கும் பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறுபட்ட சோதனைகள், அதை கேட்கும் போதே மேலெல்லாம் புல்லரிக்கிறது, வியாபார நோக்கத்திற்காக அதிகமான முஸ்லீம்கள் நம்முடைய நாடுகளிலிருந்து அண்டை நாடான இந்தியாவுக்கு செல்கிறார்கள். இது போன்ற பல விடயங்களுக்காக செல்கிறார்கள். இப்படி செல்லக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இதற்கு பின்னால் என்ன கண் கொண்டு அவர்களால் பார்க்கப்படுவார்கள்? இப்படி அன்பாந்தலை நாட்டுக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே, மாவட்டத்துக்குள்ளே, மாகாணத்துக்குள்ளே என்றிருந்தது அண்டை நாடு வரை இன்று நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றால், நாம் செய்கின்ற பாவத்தின் பின்னணிகள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ் கேட்கிறான், என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். அல்லாஹ் அன்பாந்தவர்களை மனிதர்களைப் போல அல்ல, வாழெடுத்து கட்டியெடுத்து இரத்தம் பீரிட்டு அப்படித்தான் யுத்தம் என்பது கிடையாது. அல்லாஹ் நிம்மதியை பறிப்பான், அது ஒரு யுத்தமாக மாறிவிடும். சுதந்திரத்தை அல்லாஹ் பறிப்பான், அது ஒரு யுத்தமாக மாறிவிடும். நமது நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொருளாதார அடிப்படைகளில் நெருக்கடியை உண்டு பண்ணுவான், அது நமக்கு யுத்தமாக மாறிவிடும். ஆக இப்படியாக அன்பார்ந்தவளே, பல வகையில் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்து இப்பொழுது நாம் தோல்வி கண்டு போகின்றோமோ என்று நினைக்கும் அளவிற்கு பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இந்த வட்டியின் ஊடாக வந்திருக்கிறது. ஆக அன்பார்ந்தவளே, எப்படியெல்லாம் நாம் வட்டிகளிலே ஈடுபடுகிறோம் என்றால், சமீபத்திலே அன்பார்ந்தவளே ஒருவர் மிக கவலையோடு நம்மிடத்திலே சொன்னார், 92,000 ரூபாய் பெறுமதியான செக்கிற்கு இன்னும் 20 நாட்கள் இருக்க 84,000 ரூபாய்களை கொடுத்து அந்த செக் வாங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தோலே, கிட்டத்தட்ட 20 நாட்களுக்காக வேண்டி இவர் 92,000 ரூபாய்க்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே 8,000 ரூபாய்கள் அல்லது 10,000 ரூபாய்களை அவர் வட்டியாக பெற்றிருக்கிறார். இப்படியாக அன்பார்ந்தோலே இந்த காசோலைகள் அதன் குறித்த தேதிகளுக்கு முன்னால் இவர் வாங்கப்பட்டு அதற்காக வேண்டி பணங்கள் குறைத்து கொடுக்கப்படுவது மிக பயங்கரமான வட்டி, பகல் கொள்ளையை போன்றது. அன்பார்ந்தோலே, இப்படியாக வட்டிகள் எல்லாம் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் மலிந்திருக்கிறது. அதற்கென்றே சில நம்முடைய சகோதரர்கள் அன்பார்ந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று வியாபாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் இன்று பல்வேறுபட்ட அடிப்படைகளிலே வியாபாரம் நம்முடைய சமூகத்தில் நடக்கிறது. அன்பாந்தே, வட்டி என்றால் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை, ஆகரத்தோடு தொடர்புள்ளது. இதெல்லாம் ஏராளமாக குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. வட்டி என்றால் எப்படி இருக்கிறது? நம்முடைய சமூகம் அந்த வட்டியில எப்படி நுழைந்திருக்கிறது? அந்த வட்டிக்குள்ள எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள்? அன்பாந்தரே, எங்களுக்கு தெரியும் வியாபாரங்களிலே முபாரபா, முராபஹா, முஷாரக்கா, இப்படியாக பல்வேறுபட்ட வியாபாரங்கள் முறைகள் இருக்கின்றன. கூட்டு வியாபாரம், ஆதாயத்திற்காக பணம் கொடுப்பது, அல்லது ஆதாயத்திற்காக, அதாவது வியாபாரத்தில் கூட்டான அடிப்படையில் வியாபாரம் செய்வது. இப்படியாக அன்பார்ந்தவரே, ஒருவருக்கு பணம், ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு தொழிலுடைய முறைகள் தெரியாது. ஒருவருக்கு தொழில் தெரியும், அவரிடத்திலே பணம் கிடையாது என்றால், இந்த பணம் உள்ளவரும் அந்த தொழில் தெரிந்தவர்களும் ஒன்று சேர்கிறார்கள். இப்பொழுது இவர் பணத்தை அவருக்கு கொடுக்கிறார், அதனூடாக வியாபாரம் செய்யப்படுகிறது. அல்லது இன்னொருவரிடத்திலே பணம் இருக்கிறது, அவருடைய வியாபாரத்தினுடைய அடிப்படைக்கு அந்த பணத்தை முதலீடாக செய்ய போதாது, அதனால் இவரிடத்தில் இருக்கின்ற பல லட்சங்களோடு இன்னும் சில தனக்கு தெரிந்தவரிடத்திலே பல லட்சங்களை வாங்கி ஒரு வியாபாரம் செய்கிறார். அது கூட்டு வியாபாரம் என்ற அடிப்படை அல்ல, அவருடைய பணத்திற்கு ஏற்ப அவருக்கு பங்கு தருவதாக அவர் ஏற்றுக்கொள்கிறார், அல்லது பணத்துக்கு ஏற்ற ஒரு தொகையை தான் தருவதாக ஏற்றுக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் சொல்லுகின்ற இந்த வியாபாரத்தை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பணம் கொடுக்கிறார், ஒருவரிடத்தில் பணம் ஏற்கனவே இருக்கிறது, அவர் தன்னுடைய அந்த பணத்தால் இந்த பொருளை வாங்க முடியாது என்ற கட்டத்தில், இந்த பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாது என்ற கட்டத்தில், இன்னும் ஒருவரின் உதவியை நாடி அவரிடத்தில் ஒரு 20 லட்சம் ரூபாய்களை வாங்குகிறார். ஏற்கனவே 80 லட்சம் ரூபாய் இருக்கிறது, 1 கோடி ரூபாய் முதலீடாக செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், அந்த 20 லட்சம் ரூபாயையும் கொடுக்கின்றவர் சொல்லுகிறார், இந்த 20 லட்சம் ரூபாய்க்கும் எனக்கு மாதாந்தம் 50,000 ரூபாய்கள் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம், நீங்க வியாபாரம் செய்யலாம், செய்யாமல் போகலாம், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். உங்களுடைய 1 கோடி ரூபாய்க்கு இன்னும் 1 கோடி ரூபாயாக 100 வீதத்திற்கு 100 வீதம் ஆதாயம் கிடைக்கின்ற பொருளாக இருந்தாலும், அல்லது 100 வீதத்திற்கு 10 வீதம் ஆதாயம் கிடைக்கின்ற பொருளாக இருந்தாலும், எனக்கு ஒரு மாதத்திற்கு அதாவது 50,000 ரூபாய்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, 100க்கு 2.5, 100க்கு 5, 100க்கு 7, 100க்கு 10, 100க்கு 15 என்று வட்டி போடுவது போலவே இவர் 20 லட்சத்திற்கு 50,000 என்று வட்டி போட்டிருக்கிறார். இது எந்த விதமான, அதாவது அதிலே யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இடமில்லாத மிக தெளிவான வட்டியாகும். வியாபாரத்திற்காக இப்படி பணத்தை கொடுப்பது மிக தெளிவான வட்டியாகும். அதுக்கு வட்டியிலிருந்து தப்புவதற்கு நம்முடைய மார்க்கம் ஷரியத், குர்ஆன், ஹதீஸ், அதாவது மார்க்க மேதைகள் சொல்லுகின்ற வழி, ஆதாயத்தில் இருந்து ஒரு பங்கீட்டை இவர் கேட்பதாகும். அதாவது உங்களுக்கு கிடைக்கின்ற ஆதாயத்தில் இருந்து 10 வீதம், உங்களுக்கு கிடைக்கின்ற ஆதாயத்தில் இருந்து 20 வீதம், அல்லது உங்களுக்கு கிடைக்கின்ற ஆதாயத்திலிருந்து அரைவாசி. ஆதாயத்திலிருந்து அரைவாசி என்றால் அன்பார்ந்தவர்களே, 1 கோடி ரூபாய்க்கு பெறப்படுகின்ற ஆதாயத்தை கிட்டத்தட்ட அன்பார்ந்தவர்களே 5 பிரித்து 1/5 இவருக்கு கொடுக்கப்படும். அதுதான் 20 வீதமாகும். இப்படியாக வீதாசார அடிப்படையில் அவர் நிர்ணயம் செய்யும் பொழுது அது மிக தெளிவான ஹலாலாகும், தெளிவான வியாபார முறையாகும்.
எப்படி குறிப்பிட்ட ஒரு தொகையை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவருடைய நஷ்ட லாபங்களிலே பங்கீடு செய்யப்பட மாட்டாது, அவருக்கும் எனக்கும் இடையிலே உள்ள தொடர்பு வெறும் பண பரிமாற்றம் என்று மட்டும் பேசப்படுமே ஆனால் அது வட்டியாகும். அப்படி இல்லாமல் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பணத்திற்கு உங்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஆதாயம் அதிலிருந்து 20%, அது ஒரு மாதத்தில் சில வேலைகளிலே ஒரு வியாபாரத்தில், ஒரு மாதத்தில் என்பதை விட ஒரு வியாபாரத்தில், வியாபாரத்தில் இருந்துதான் அந்த வியாபாரம் 2 நாட்களுக்கு ஒரு தடவை நடக்கலாம், 5 நாட்களுக்கு ஒரு தடவை நடக்கலாம், ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை நடக்கலாம், 6 மாதத்திற்கு ஒரு தடவை நடக்கலாம், ஏன் வருடத்திற்கு ஒரு தடவை கூட நடக்கலாம். எப்பொழுதெல்லாம் வியாபாரம் நடந்து அவருடைய பொருள் விற்கப்பட்டு அதிலிருந்து ஆதாயம் கணக்கீடு செய்யப்படுகிறதோ அப்போதெல்லாம் இவர் அந்த ஆதாயத்திலிருந்து 20% கொடுக்க வேண்டும். அது சில நேரங்களிலே ஒரு மாதத்தில் அவருடைய 20 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாயாகவும் வரலாம், 10 லட்சம் ரூபாயாக வரலாம், 5 லட்சம் ரூபாயாக வரலாம், 50,000 ரூபாயாக வரலாம், ஏன் 5,000 ரூபாயாக கூட சில நேரங்களிலே ஒரு வியாபாரத்தில் அது ஆதாயமாக கிடைக்கலாம். எனவே நிர்ணயிக்கப்படாத வீதாசாரம் முடிவு செய்யப்படுகின்ற வியாபாரம் மட்டுமே சுத்தமானதாகவும் ஹலாலானதாகவும் இந்த பணப்பரிமாற்றத்தினூடாக செய்யப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக வியாபாரத்தினுடைய முறைகள் தெரியாமல், வியாபாரத்தினுடைய அடிப்படைகள் தெரியாமல், கொடுக்க வாங்கலுடைய முறைகள் தெரியாமல் செய்யப்படுகின்ற இந்த வட்டியிலாவது குறைந்தது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் அன்பார்ந்தவர்களுக்கு தெரியும், சர்வதேச மயப்படுத்தப்பட்ட பண விநியோகங்கள், பொருள் வாங்கல்கள் என்று உலகத்திலே ஒன்றிருக்கிறது. அது சர்வதேச சந்தையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு கிரெடிட் கார்டு என்று சொல்வார்கள். நாம் எல்லோரும் அதிகமானவர்கள் இதை பாவிக்கிறோம். உலகத்தில் எந்த மூளை முடுக்குக்கு சென்றாலும் நம்முடைய அந்த கடன் அட்டையை பயன்படுத்தினால் உடனடியாக பொருட்களை பெறலாம். அன்பார்ந்தவர்களே, ஒன்று பணம் பெறுவது, இன்னொன்று பொருள் பெறுவது. பணம் பெறுவது என்றால் எங்களுக்கு தெரியும், கொமர்ஷியல், BOC, பீப்பிள்ஸ் போன்ற பேங்குகள் எல்லாம் அன்பாங்களே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டைகளை போட்டு நாம் ஒரு தொகை பணத்தை எடுக்கும் போது 5 ரூபாய்கள் நம்முடைய பணங்கள் இருந்து வெட்டப்படும். அன்னூர் என்ற ஒரு கிளை திறந்திருக்கிறார்கள், அதில் நமக்கு வட்டி போட மாட்டார்கள், அவர்கள் வட்டி தரவும் மாட்டார்கள், நம்மிடத்திலிருந்து வட்டி எடுக்கவும் மாட்டார்கள். அப்படி என்றால் நம்முடைய பணம் எங்கே போகிறது, நம்முடைய பணம் எப்படி பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, அந்த பணத்திலே வட்டி எடுக்க மாட்டார்கள் என்பதல்ல, நமக்கு தர மாட்டார்கள், நம்மிடத்திலே எடுக்க மாட்டார்கள் என்பதல்ல, நமக்காக அது அங்கே வட்டியாக கணிக்கப்பட மாட்டாது. நம்முடைய பொருள் யாரோ யாருடைய கையில் இருந்து அது வட்டியாக அந்த வங்கிக்கு வந்து சேரலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய முறைகளிலே அன்பார்ந்தவர்களே, இப்படியாவது தவிர்த்து கொள்வதற்காக என்று உலமாக்கல் எடுத்திருக்கின்ற முடிவாக இருக்கிறதே ஒழிய வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்ளவே முடியாது. சட்டத்திலே ஒன்றிருக்கிறது, அகஃபுல் மப்சதை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் 2 குற்றத்தில் ஏதேனும் ஒன்றை செய்யவில்லையானால் அவனுடைய உயிர் சேதம் இருக்கிறது, உடல் சேதம் இருக்கிறது, பாரிய பொருள் சேதம் இருக்கிறது என்றால் அந்த 2 எந்த தவறை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த 2 தவறுகளில் எது பாவம் குறைந்த தவறாக இருக்கிறதோ அதை அவன் செய்யலாம் என்று ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. அவருடைய உயிர் போக போகிறது, இந்த 2 தவறுகள் இருக்கிறது. ஒரு பெரிய தவறை செஞ்சும் உயிரை பாதுகாக்கலாம், ஒரு சிறிய தவறை செஞ்சும் உயிரை பாதுகாக்கலாம் என்றால் அந்த சிறிய தவறை அவர் செய்வார். கடன் அட்டைகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்த்து கொள்ள முடியவே இல்லை என்றிருந்தால் என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடுக்க வாங்கல், நான் பொருளாதாரத்தோடு ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பன்முகப்படுத்தப்பட்ட சார் அந்த விடயங்கள் என்னை கடன் அட்டையிலிருந்து தவிர்த்து கொள்ள என்னை விடுவதில்லை. குறைந்தபட்சம் பேங்க் கார்டு, இந்த பேங்க் அட்டையாவது, வங்கி அட்டையாவது தேவையாக இருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, அவர் இதில் எது ஆக மனதுக்கு ஓரளவாக திருப்தியாக இருக்கிறதோ அதனோடு தொடர்புள்ளவராக இருப்பார். இருக்கத்தான் வேண்டும் என்பதல்ல, அவர் இருப்பார். இன்று எல்லோரும் செக் பாவிக்கிறார்கள் அன்பார்ந்தவர்கள். இந்த செக்கை பாவிக்கும் போது, காசோலையை பாவிக்கும் போது வட்டியோடு தொடர்பு இல்லாமல் அதை பாவிக்கவே முடியாது. இன்னும் சிலர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறார்கள், நான் பேங்கிலே அதாவது காசோலை எடுக்க மாட்டேன், செக் புக் எடுக்க மாட்டேன். ஆனால் அவர் எப்படி தெரியுமா வியாபாரம் செய்வார், யாரெல்லாம் செக் புக் எடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே கிழமை கொண்டு வேங்குவார், மாதத்தை கொண்டு வேங்குவார், 10 நாளை கொண்டு வேங்குவார். அவர் என்ன சொல்லுகிறார், நான் எடுக்க மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, நான் எடுக்கவில்லை என்றாலும் அது ஒரு பேணுதல் தான், ஆனாலும் மற்றவர் எடுத்ததை நாம் அனுபவிக்கிறோம். அதை தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அன்பாக பேங்குக்கு நாம் செல்கிறோம் என்பதற்காக நம்முடைய வீட்டை பேங்குக்கு கொடுக்க வேண்டும் என்பதில்லை. ஒருவர் சொல்லுகிறார், நீங்க பேங்குக்கு போறதே இல்லை என்று சொல்லுகிறீர்கள், அல்லது பேங்குக்கு போகிறீர்களே அப்ப நீங்களும் குற்றவாளி என்று சொன்னால் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவர் பேங்குக்கு செல்லுகிறார். அப்படி என்றால் அன்பாங்களே, அதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டை ஒரு பேங்க் கொண்டு நடத்துவதற்காக, ஒரு பேங்க் கொண்டு அங்கே நிறுவப்படுவதற்காக உங்களை வீட்டை கொடுத்தால் என்று கேட்டால் அது பிழையானது. ஒன்றை அனுபவிக்க நான் 100க்கு 100 பாவத்திலே விழுந்து நான் அனுபவிக்க வேண்டும் என்பதல்ல. ஆக அன்பானவர் இப்படியாக பல்வேறுபட்ட அடிப்படைகளில் வட்டியோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புபடுத்தப்பட்ட சமூகம் இந்த உலகத்தில் உண்டாகியிருப்பதன் அடிப்படையோ தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, பல்வேறுபட்ட உலக பிரச்சனைகளுக்கு முஸ்லிம்களாகிய நாம் தலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஏராளமான வட்டி சாரன் இந்த விடயங்கள் இருக்கிறது. அதனாலேதான் நாம் பல இடங்களில் மெம்பர்களிலே சொல்லியிருக்கிறோம், உலமாக்களை அணுகுங்கள், வியாபாரிகளை அலையுங்கள், அதாவது பொதுவாகவே பொருளாதாரங்களோடு தொடர்புள்ள பொருளாதார சிந்தனைவாதிகளை அலையுங்கள், உலமாக்களுடைய ஆலோசனைகளை மிக தெளிவாக கேட்டு இவைகளெல்லாம் ஊரில் தவிர்த்து கொள்ள முடியுமாக இருக்கிறதோ அவைகளை தவிர்த்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆக அன்பார்ந்தவர்களே, வட்டி என்பது மிக பயங்கரமான குற்றமாகும். ஒரு மனிதன் வட்டி எடுப்பது என்பது அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு நாம் சூனியம் செய்ய தேவையில்லை. அவன் வட்டி எடுத்தால் போதும், அவன் குறிப்பிட்ட காலத்தில் சூனியம் செய்யப்பட்டவனை போல் ஆகிவிடுவான். அல்லாஹ்வும் கூட குர்ஆனிலே சொல்லுகிறான், நாளை கியாமத்துடைய நாளிலே பேய் பிடித்தவனை போல, பிசாசு பிடித்தவனை போல, கெட்ட ஜின் பிடித்தவனை போல, மூளை கோளாறு ஏற்பட்டவனை போல, நாளை கியாமத்துடைய நாளிலே தட்டு தடுமாறுகின்ற ஒரு கூட்டம் யார் என்று பார்த்தால் அவர்கள் வட்டியோடு தொடர்புள்ளவர்கள் என்று மேலான குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், الذين ياكلون الربا لا يقومون الا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بانهم قالوا انما البيع مثل الربا وحل الله البيع وحرم الربا الله சொல்லுகிறார் நாளை kıயாமத்தின் நாளிலே الذين ياكلون الربا வட்டியை சாப்பிட்டவர்கள் அது வட்டி என்று தெரிந்திருந்தும் அதனுடைய பாரதூரம் விளங்கியிருந்தும் அதை பல உலமாக்கள் இது போன்ற மிம்பர்களிலே வாய்களிலே பேசியும் அதில் அலட்சியமாக இருந்த அந்த வட்டியோடு தொடர்புள்ள வட்டி சாப்பிட்ட வட்டியினூடாக வீடுகளை அமைத்துக் கொண்ட வட்டியினூடாக வாகனங்களிலே பவனி வந்த அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், பிடித்தவனை போல, கெட்ட ஜின் பிடித்தவனை போல, நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் பேய்பிசாசுகள் பிடித்தவனை போல நாளை கியாமத்துடைய நாளையில் தடமாறி கொண்டிருப்பான், அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பான், மூளை குழம்பியவனை போல தடமாறி கொண்டிருப்பான். அவர்களெல்லாம் உலகத்தில் இந்த வட்டியோடு தொடர்பு இப்படி இருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள், இன்னமல் பை ஒமிஸ்லூர் ரிபா, வியாபாரம் என்பது அது வட்டியை போல அப்படித்தான் இருக்கிறது. வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பொருளை கொடுத்து பொருள் வாங்குவது போல பணத்தை கொடுத்து பணம் வாங்கிறான் அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை இல்லை, வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான், வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கிறான். சிந்தனைகளை பாதிக்காதீர்கள், அறிவுபூர்வமாக சிந்திக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதில் எண்ணற்ற கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சங்கையான குர்ஆனிலே சொல்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, வட்டியோடு தொடர்பிருந்தால் உடனடியாக நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பரம்பரை பரம்பரையாக நம்முடைய வாழையடி வாழையாக நம்முடைய சந்ததிகள் உருவாகும் போதெல்லாம் அந்த வட்டியுடைய தாக்கம் அது சமூகத்தில் ஒடுவோடிக்கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, யார் வட்டியிலே கை வைத்தார்களோ அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு, தன்னுடைய பின்னால் இருக்கின்ற வாரிசுதாரர்களுக்கு சந்தோஷமாக பொருள் சேர்த்தார்கள் என்ற சரித்திரமே பூமிக்கு மேலால் எங்கும் எழுதப்படவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, வட்டியை சாப்பிட்ட சமூகம், வட்டியோடு தொடர்புள்ள குடும்பம், வட்டியோடு தொடர்புள்ள தனிநபர், அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேவலமாக மாறிவிடும். அது உலகத்திலும் தான், கியாமத்துடைய நாளிலேயும் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியோடு தொடர்புள்ளவர்களை பற்றி மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாக சொல்லும் பொழுது மிக கடினமான வார்த்தைகள் கொண்டு சொல்லியிருக்கிறான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் மிஅராஜுடைய தினத்திலே அந்த விண்வெளி பயணத்திலே என்னை மிஅராஜிற்காக அழைத்து செல்லப்பட்டது, அதாவது நான் அந்த இஸ்ரா என்ற அந்த இரவிலே அசைத்து லைலத்தன் உஸ்ரிய பி, என்னை அந்த விண்வெளி பயணத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவிலே நான் ஒரு கூட்டத்தார்களை காணுகிறேன், கவுமுன் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், புத்தூனுகும் கல்புயூத், அவர்களுடைய வயிறுகளை நான் காணுகிறேன், அது பெரும் பெரும் வீடுகளை போல இருக்கிறது, மனிதனுடைய வயிறு வீடுகளை போன்று ஆக்கப்பட்டிருக்கிறது, அந்த வீடுகளுக்குள்ளே நான் பார்க்கிறேன், அந்த வீடு கண்ணாடிகளால் செய்யப்பட்ட வீடுகளைப் போல எனக்கு உள்ளிருக்கும் பொருட்கள் எல்லாம் வெளியிருந்து பார்க்கும் எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. சீகல ஹையாத், அவருடைய வயிற்றுக்குள்ளே பெரும் பெரும் பாம்புகள் நெளிந்து விளையாடி கொண்டிருக்கிறது. தஜ்ரீமின் ஹாரிஜின், அது எனக்கு வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுடைய வயிறுகள் இப்படி இருப்பதனால் ஆச்சரியம் அடைந்த நான், ஏ ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்படியாக வயிறுகள் எல்லாம் வீடுகள் போன்று ஆக்கப்பட்டு அதற்குள்ளால் பாம்புகள் விடப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும், வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் யார் என்று நான் கேட்டேன். எனக்கு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹா உலாயி அகலத்துர் ரிபா, இவர்கள் தான் பூமிக்கு மேலால் வட்டி சாப்பிட்டவர்கள் என்று சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, மௌத்துக்கு பின்னாலும் இதனுடைய தண்டனைகள் மிக கொடூரமாக கடினமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டனையின் மேல் தண்டனை, வேதனையின் மேல் வேதனை உலகத்திலும் அவனுக்கு இருக்கிறது, ஆகரத்திலும் அவனுக்கு இருக்கிறது. உலகத்தில் அவன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாவோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்திருக்கிறான் இந்த மனிதனோடு. ஆக அன்பார்ந்தவளே, வட்டியல் எந்தெந்த கோணத்திலெல்லாம் நம்மை அந்த அடைகிறதோ அந்த கோணங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் கடனை வைத்திருக்கிறான், கடனுடைய முறைகளை வைத்திருக்கிறான். முடியவில்லை என்றால் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய பொருள்களை விற்றேனும் அந்த இடத்தை நாம் நம்முடைய பொருளாதாரத்திற்காக நிரப்பிக் கொள்ள வேண்டுமே ஒழிய வட்டியோடு தொடர்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று என்றால் அன்பார்ந்தவர்களே, உடனடியாக நம்முடைய பெண்கள் நமக்கு தருகின்ற ஆலோசனை, இந்த நகையை கொண்டு போய் ஈடு வைத்து விட்டு வாருங்கள். பெங்கிலே கொண்டு போய் அன்பார்ந்தவர்களே, அவருடைய பெருமானத்திலும் குறையாத வைத்து அது வட்டி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று இரண்டு வருடங்கள் கழிந்திருக்காத அன்பார்ந்தவர்களே, அந்த வைக்கப்பட்ட நகை அட்ரஸும் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த வட்டியோடு தொடர்படுத்தி எந்த நகையை வைத்து திருமணம் செய்து வைத்தார்களோ, எந்த நகையை வைத்து வீட்டை கட்டினார்களோ, எந்த நகையை வைத்து புதிய தொழில்களை ஆரம்பித்தார்களோ, எந்த நகையை வைத்து ஆட்டோ ஒன்று எடுத்தார்களோ, எந்த நகையை வைத்து அன்பார்ந்தவர்களே இவர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார்களோ, அதிலே அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை இழுத்து மூடி விடுவான். அதனுடைய முடிவு அழிவாக இருக்கும், அதனுடைய முடிவு கைசேதமாக இருக்கும், அதனுடைய முடிவு அன்பார்ந்தவர்களே, எதை நம்பி இவர்கள் எதற்காக இந்த மாதிரியான வட்டிகளோடு தொடர்பட்டார்களோ, அந்த ஆசையோ தேவையோ பூர்த்தியாகாமலே ரொம்ப கைசேதப்படுகின்ற நிலைகளை ஏராளமானவர்களுக்கு அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வாதா அன்பார்ந்தவர்கள். வட்டியோடு தொடர்புள்ளவர் அவர் அழிக்கப்படுவார், அவருடைய பொருளாதாரம் அழிக்கப்படும், அழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி செய்கின்ற எந்த செயலும் உலகத்தில் நலவாக தெரியக்கூடாது, நிலைத்திருக்க கூடாது. நலவாக தெரிந்தால், நிலைத்திருந்தால் நல்லவர்களும் இதை சுன்னத் என்று நினைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலம்மா நஸு மா விக்ரூ பிஹி ஃபதஹனா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் சொல்கிறான், நாம் சொன்ன கட்டளைகளை மீறி, நாம் தடை உத்தரவு பிறப்பித்தவர்களை தாண்டி உலகத்தில் யார் வாழுகிறார்களோ, அவர்கள் தொடும் போதெல்லாம், அவர்கள் வியாபாரம் செய்யும் போதெல்லாம், அவர்கள் எதையாவது ஆதாயமாக அடைய நினைக்கும் போதெல்லாம் நாம் கூட்டி கொடுத்து கொண்டே போவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் அது தற்காலிகமானதாக இருக்கும். நாம் அவர்களை ஒரு பிடிப்போம், அவர்களை நாம் நம்மிடத்திலே கொண்டு வந்து ஒரு பிடிப்போம். அந்த வேளையிலே அவர்கள் நினைத்தார்கள், எங்களுக்கும் இப்படி ஒரு நிலை வருமா என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பார்ந்தோலே, வட்டியோடு தொடர்புள்ளவர்களின் வீடு பெருசாக இருக்கிறதே, அவருடைய வாகனம் அழகாக இருக்கிறதே, அவருடைய திருமணம் எவ்வளவு பசந்தாக நடந்ததே என்று நினைக்கிறீர்களா? அன்பார்ந்தோலே, வெகு சீக்கிரம் அதே பசந்து அசிங்கமாகும், அதே வீடு அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உட்படுத்தப்படும், அதே வாகனம் அதிலேயே அவர் சோதிக்கப்படுவார். இது அல்லாஹ்வுடைய முடிவு. அன்பார்ந்தோ, அல்லாஹ் யுத்தம் செய்ய வா என்று கேட்கிறான், அதற்கு மேலால் யாருக்கு என்ன சொல்ல இருக்கிறது? ஆக அன்பார்ந்தவர்களே, மிக அவதானமாக நாம் இருக்க வேண்டும். நாட்டில் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து அன்பார்ந்த முஸ்லீம்களை நோக்கி பல்வேறுபட்ட அடிப்படைகளில் சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் மேலே சொன்னது போல, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, மசூதிகள் நிறுவன ரீதியாக, ஏன் கண்ணியமான உலமாக்களுக்கும் அன்பார்ந்தலே இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இதனுடைய அடிப்படை அன்பார்ந்தலே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு பாவத்தில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படியான கூட்டு பாவமாக இனம் காணப்பட்ட, அடையாளம் காட்டப்பட்ட, கோடிடப்பட்ட அந்த பாவங்களில் ஒன்றுதான் அன்பார்ந்தவளே இந்த வட்டி என்பது. எப்படியும் எந்த மூலையில் இருந்தாவது, எந்த ஒரு திசையில் இருந்தாவது மனிதர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் பயங்கரமான அரக்கன், கொடிய நோய் அன்பார்ந்தவர்களே இந்த வட்டியாக இருக்கிறது. அதனாலே நாம் வட்டியிலிருந்து மிக அவதானமாக, நிதானமாக. நான் என்று சொல்லுவார்கள், எவ்வளவு பெரிய வியாபாரிகளை கேட்டாலும் ஓடி என்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஓடி என்றால் என்ன? பகிரங்கமாக நெருப்பு சாப்பிடுவதற்கு சமனானது, பகிரங்கமாக அல்லாவோடு யுத்தம் செய்வதற்கு சமனானது. அன்பார்ந்த தெய்வத்திலே காசு குறைவாக இருக்கிறது, பேங்கிலே கூடுதலாக இருக்கின்ற அந்த போதாமல் இருக்கின்ற பணத்திற்கு பணங்களை சேர்த்து அந்த செக் பாஸ் பண்ணப்படுகிறது. உடனே வட்டி, அந்த சுட சுட வட்டியாக அது மாறிவிடுகிறது. ஆக அன்பானவரே, பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய மனிதர்களின் போர்வையிலே பெரிய பெரிய சமூகத்தை சமூகத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள் என்ற அன்பான பெரிய மனிதர்களுக்கும் இந்த விடயங்கள் எல்லாம் அற்பமாக தெரிகிறது, சாதாரணமாக தெரிகிறது. ஓடி என்பதை மிக இனிமையாக சொல்லுகிறார், வாய் கூசாமல் சந்தோஷமாக சொல்லுகிறார், வாய் நிறைய சொல்லுகிறார், சூரத்தில் பாத்தியா ஓதுவது போல சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே சலாம் சொல்லுவது போல சொல்லுகிறார். இதனுடைய பாரதூரம், இதனுடைய பாவம் அவருக்கு தெரியாது. ஆக அன்பார்ந்தவர்களே, இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மனிதனை கொல்லுகின்ற விஷமாகும். இது மனிதனுக்கு விஷமாக மாறி அவருடைய உடம்பெல்லாம் பரவும் வரை அன்பார்ந்தவர்களே அவருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிந்தாலும் அதற்கு பிறகு தௌபாவுக்குரிய இடங்களும் இல்லாமல் போகலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால இந்த வட்டி என்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஆகப்பெரிய தேவை நம்முடைய சமூகத்துக்கு இருப்பதால் வசதிகளும் வாய்ப்புகளும் அன்பார்ந்தவர்களே, பண விருத்தியும் உள்ள கிராமங்களிலே, பண விருத்தியும் உள்ள நகர்ப்புறங்களிலே எல்லாம் இன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விடயங்கள் தான். பணங்களை பல செல்வந்தர்கள் இணைந்து முஸ்லீம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முறைவண்ணமாக கொடுக்கப்படுகின்ற கடனுதவிகள், வட்டியிலிருந்து மீளப்பெறுவதற்காக முஸ்லீம்களை, மீட்டெடுப்பதற்காக முஸ்லீம்களை இந்த கடன் வங்கிகள் நிறுவப்பட்டிருக்கின்ற முறைகள் எல்லாம் பல கிராமங்களிலே பல நகர்ப்புறங்களிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனைவாதிகள் இன்னும் நம்முடைய செல்வந்தர்களில் உருவாகவில்லை. நாம் உருவாக்க வேண்டும். அது உருவாகின்றவரை அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிரமங்களோ கஷ்டங்களோ நாம் வட்டிகளிலே கை வைக்க கூடாது. அந்த வட்டியால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறோம். அந்த வட்டியால் கண்ணியமான உலமாக்களுக்கு நாம் மாதத்தில் ஒரு தடவை உணவு அனுப்புகின்றோம். அந்த கண்ணியமான வட்டி சகோதரர்களே, அந்த கண்ணியமான நம்முடைய வருமானம் கேவலமாக அடையும் பொழுது, கௌரவமான அந்த வியாபாரம் கேவலப்படும் பொழுது, பல மதரசாக்கள் இருந்து நம்முடைய கடைகளுக்கு வீடுகளுக்கு நிதி கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி பல தியாகங்களோடு மேற்கொள்ளப்படுகின்ற அந்த மதரசாக்களுக்குள்ளே நம்முடைய இந்த தீய பணம் போய் சேருகிறது, இந்த கெட்ட வருவாய் போய் சேருகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக பல்வேறுபட்ட நல்ல விடயங்களுக்கும் நம்முடைய பணம் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் அது நல்ல பணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே இது வெறுப்பான பணமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே இது விரும்பப்படாத பணமாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, அதை நாமும் சாப்பிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்க கூடாது. இது போன்ற நல்ல காரியங்களுக்காக நாம் செலவழிக்க கூடாது. மசிதிகள் கட்டி வைப்பதற்காக, பள்ளிக்கூடங்கள் நிறுவுவதற்காக, அல்லது மதரசாக்களிலே பல்வேறுபட்ட உதவிகளை நாம் செய்வதற்காக, அல்லது மதரசாக்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக சீருடை கொடுப்பதற்காக, இப்படி எல்லாம் அன்பார்ந்தவர்களே பல்வேறுபட்ட அடிப்படைகள் நம்முடைய தானங்களும் தர்மங்களும் செலவழிக்கப்படும் போது அது நியாயமாக அல்லாவிற்கு விருப்பமான முறைகளை சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதற்குத்தான் அல்லாவிடத்திலே பூர்த்தியான கூலிகளும் இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த கொடூரமான, இந்த பயங்கரமான, இந்த வட்டியிலிருந்து பாதுகாப்பு பெற்ற நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. யாழ்தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, இந்த வட்டியுடைய கொடுமையான பிடியிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக, நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பாயாக, கியாமத்து வரை வருகின்ற முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. பல்வேறுபட்ட பெயர் நாமங்களை சூட்டிக்கொண்டு நம்முடைய சமூகத்திலே வளம் வருகின்ற இந்த அரக்கத்தனமான வட்டியை இனம் கண்டு எல்லா முஸ்லீம்களும் தவிர்ந்து கொள்ள நீ சந்தர்ப்பம் அளிப்பாயாக. இதுவரை யாரெல்லாம் தெரிந்து தெரியாமல் தவறுகளை நாம் ஈடுபட்டு விட்டோமோ, யாரெல்லாம் மனமார் அதற்கான சௌபாவினை நசீபாக்கி அப்படிப்பட்ட அந்த செயல்களில் விடுபட நமக்கு நீ தெய்வீக செய்வாயாக. பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.